இசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வானலைகளில் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஆகஸ்ட் மாதம் 15 தேதி சனிக்கிழமை 2026 ஆண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளவை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் அடக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். மனதில் கோபம் தோன்றாமல் தடுத்து கல்வி அறிவோடு அடக்கமாக வாழ்பவரை அறக்கடவுள் தானே அவர் செல்லும் வழியில் சென்று தேடி வந்து போற்றும் என கருத்துரை தருகின்றனர். கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் என்னும் சொற்றொடருக்கு மனதின் கண் வெகுளி தோன்றாமல் காத்து கல்வி உடையவராய் அடங்குதலின் வல்லவன் என பழைய உரைய ஆசிரியர்களும், சினம் காத்து அதை அடக்கம் பயின்று ஒழுகுபவன் என இன்றைய சில உரை ஆசிரியர்களும் விளக்கம் தருகின்றனர். கல்வி கற்காமல் இருப்பது அடக்கமின்மைக்கு ஒரு காரணம். அறத்தை நோக்கி கற்கும் கல்வி அடக்கத்தை தரும். மாறாக அறத்தை நோக்கி கற்காத கல்வி ஆணவத்தை தரும். ஆணவம் அடக்கத்தை தராது. சினம் காத்து உண்மையான கல்வியை கற்று ஒருவன் தன்னடக்கம் கொண்டவனாக இருப்பின் அவன் நிறைவான மனிதனாவான் எனவும் குறிப்பிடுகின்றனர். இத்தகைய மனிதருக்கு உதவும் தருணங்களில் அவர் வழியில் அறக்கடவுள் காத்து நிற்கும் என விளக்கம் தருகின்றனர். சினம் காத்து நல்வழியில் நடப்பவர்க்கு அறமே துணையாக இருக்கும் என்னும் உயர் கருத்தினை இக்குறள் வலியுறுத்துகின்றது எனலாம். கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக மற்றொரு சிறப்பு கண்ணோட்டம். ஏவிஎம் திரைப்பட நிறுவனத்தை உருவாக்கிய ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்களுடைய நினைவு தினம் ஆகஸ்ட் மாதம் 12 தேதி. அவர் தமிழ் திரைப்பட துறையிலே மாபெரும் புரட்சி மிக்க பல திரைப்படங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர். அந்த வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் தென்னிந்திய சினிமா வரலாற்றில் அழியாத தடம் பதித்த முன்னோடி. 1907 ஆண்டு பிறந்த அவர் 1945 ஆண்டு ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி தமிழ் திரைப்பட துறையில் புதிய யுகத்தை ஆரம்பித்தார். தொழில்நுட்பத்தில் புதுமைகள், கலைமிகு கதைகள் மற்றும் தரமான தயாரிப்புகள் ஆகியவற்றின் மூலம் அவர் உருவாக்கிய படங்கள் திரையுலகில் பெரும் வெற்றியை பெற்றன. ஏறத்தாழ 175 படங்கள் வரை ஏவிஎம் நிறுவனங்கள் தயாரித்துள்ளனர். வாழ்க்கை, பராசக்தி, சபாபதி, என் மனைவி, களத்தூர் கண்ணம்மா, பாவ மன்னிப்பு, அன்பே வா போன்ற பல காலத்தால் அழியாத படைப்புகள் அந்த நிறுவனத்தின் பெருமை. தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் தரமான படங்களை வழங்கியவர் மெய்யப்ப செட்டியார். அவரது பார்வை, ஒழுக்கம் மற்றும் சினிமாவை ஒரு கலைத்துறை மட்டுமல்ல தொழில் என கண்டார். அவருடைய முயற்சிகள் ஏவிஎம் ஸ்டுடியோவை இந்தியாவின் மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பு மையங்களில் ஒன்றாக உருவாக்கின. அவருடைய தொழில் பக்தி, ஒழுக்கம், எளிமை பற்றி மெய்யப்ப செட்டியாரின் மகன் ஏவிஎம் சரவணன் கூறியதாவது, எங்கள் தந்தை எங்களுக்கு பொருளையும் புகழையும் மட்டும் கொடுத்தார் என்பதற்காக மட்டுமல்ல, அவர் வாழ்வு பலரும் பின்பற்றத்தக்கது என்பதற்காக இதை நான் கூறுகிறேன். எதுவாக இருந்தாலும் துல்லியமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர், எந்த விஷயத்திற்காகவும் சமரசம் ஆகாதவர், எங்களது படமாக இருந்தாலும் திருப்தி இல்லாமல் வெளியில் போகக்கூடாது, மக்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நமக்கு திருப்தியாக இருக்க வேண்டும் என சொல்வார். உதாரணத்திற்கு களத்தூர் கண்ணம்மா படமான சமயத்தில் அதே கதையை வேறு ஒருவர் படமாக எடுத்தார். நடிகர்கள் மட்டும்தான் வேறு. ஆரம்பத்தில் எங்களுக்கு இது தெரியவில்லை, நாளாக நாளாகத்தான் தெரிந்தது. படத்தை வெகு வேகமாக முடித்து வெளியீடு செய்யலாம் என எண்ணி படத்தை போட்டு பார்த்தோம். நிறைய காட்சிகளை மாற்ற சொல்லிவிட்டார். இதனால் அந்த படம் முன்னாடி வந்துவிடும், நம்ம படம் பின்னுக்கு தள்ளி போகும் என்றோம். அதனால் என்ன, மகாபாரதம் ராமாயணம் திரும்ப திரும்ப எடுக்கிறார்கள், இருந்தாலும் மக்களுக்கு எதற்காக போகிறார்கள்? அந்த படத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், நம்ம படம் நன்றாக வரணும் மட்டும் எண்ணுங்கள் என்றார். எதுவாக இருந்தாலும் துல்லியமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர். அதேபோன்று நேரம் தவறாமை என்பது அவர் உடன் பிறந்தது. எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவார். சொன்ன நேரத்தில் சொன்ன தேதியில் இதை முடிக்கணும் என்று எதிர்பார்ப்பார். புரியவில்லை என்றாலும் மீண்டும் சொல்லிக் கொடுப்பார். அலுவலக ஊழியர் கூட ஒரு தகவல் சொன்னால் அதை கூட ஏற்றுக்கொள்வார். எல்லோரின் கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்வார். அந்த காலத்தில் கதைக்காகத்தான் நடிகர்கள் இருந்தனர். இதனால் நடிகர் விஷயத்திலும் யார் யாரை நடிக்க வைக்கலாம் என எல்லோரிடமும் ஆலோசனை கேட்டு இறுதியில் இவரைத்தான் நடிக்க வையுங்கள் என்பார். இரவு தூங்கும் போது கூட தலையணை பக்கத்தில் கதையை வைத்துக் கொண்டுதான் தூங்குவார். தூக்கம் வரவில்லை என்றால் அதை படித்து பார்த்துவிட்டு இந்த இடத்தில் இந்த காட்சி வேண்டுமா என இயக்குநரிடம் ஓர் வேண்டுகோளை வைப்பார். அவரின் பலமே கதையும் தொகுப்பும் தான். படத்தொகுப்பில் அவரே அமர்ந்து அந்த வேலையை செய்வார். இயக்குனர் பாலச்சந்தர் கூட அப்பாவிடம் நிறைய கற்றுக்கொண்டேன் என்பார். என்னதான் பணம் போட்டு படம் எடுத்தாலும் கூட செலவு பண்ணியதை நினைவுக்க கூடாது, படம் நன்றாக வர வேண்டும் என எண்ணி மக்கள் பார்வையில் ஒவ்வொரு காட்சியையும் பார்த்து பார்த்து தொகுத்து வழங்குவார். இதுபோன்று அவரின் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம். தன் தொழிலுடன் குடும்பம் அரசியல் நட்பு என்று எதையும் கலக்காதவர். என்னிடம் ஒருமுறை பேசிக் கொண்டிருந்த போது ஏவிஎம் முத்திரையை சுட்டிக்காட்டி, இது வெறும் மூன்று எழுத்தல்ல, என் 50 வருட உழைப்பின் அடையாளம், இதை எந்த அளவுக்கு உயர கொண்டு போகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வளருவீர்கள் என்றார் அவர். அவர் உருவாக்கிய ஏவிஎம் ஸ்டுடியோவை தொடர்ந்து 75 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடாத்தி 175 படங்களுக்கு மேல் தயாரித்துள்ளோம் என்பது எங்களுக்கு பெருமை. அவர் உடல்நிலை பாதித்து மருத்துவமனையில் படுத்திருந்தார். எல்லோரும் வந்து பார்த்துவிட்டு போனார்கள். என்னை அழைத்து, சரவணா, பாத்ரூமில் வீணாக எரியும் விளக்கை அணை என்றார். சற்று நேரத்தில் அவரது உயிரும் பிரிந்தது. எப்போதும் எதையும் வீண் செய்யக்கூடாது என்பது அவரது கொள்கை. அவரது இறுதி சொல்லும் அதுதான், பணத்தை செலவு செய்யலாம் ஆனால் வீணாக்க கூடாது என்பார். நன்றி.
காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், பறவைகளில் அவள் மணிப்புரா, பாடல்களில் மனதில் அவள் தாலாட்டு பதவைகளில் அவள் மணிப்புறா பாடல்களில் அவள் தாலாட்டு கனிகளிலே அவள் மாங்கனி கனிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே அவள் தென்றல் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி கண் போல் வளர்ப்பதில் அன்னை கண் போல் வளர்ப்பதில் அன்னை அவள் கவிஞனாக்கினாள் என்னை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம்
சந்தோரையும் ஒரு பெண்ணானது சிந்தாமரை இரு கண்ணானது பொன்னோதியம் என்று பேரானது.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமலோசை வாணி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. 1965 கண்ணீருடன் பிறந்த ஒரு புதிய தேசம் சிங்கப்பூர் எழுச்சியும் லீ குவான் யூவின் தொலைநோக்கும். 1965 ஆகஸ்ட் 9 உலக வரலாற்று ஒரு சிறிய தீவு தென்னாக பிறந்த நாள். இன்று உலகின் செல்வ செழிப்பான ஒழுங்கமைக்கப்பட்ட நவீன நகர தேசங்கள் ஒன்றாக விளங்கும் சிங்கப்பூர் அன்றைய தினம் எதிராகம் குறித்த அச்சத்துடன் தனது பயணத்தை தொடங்கியது. அந்த நாளில் சிங்கப்பூரின் பிரதமர் லீ குவான் யூ செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டார். காரணம், அவர் விரும்பிய சுதந்திரம் அது அல்ல. சிங்கப்பூர் தனித்த நாடாக உருவாக வேண்டும் என்பது அவரது ஆரம்பகால அரசியல் இலக்கு அல்ல. மாறாக மலேசியாவுடன் இணைந்திருப்பதன் மூலம் சிங்கப்பூருக்கும் மலையா தீபகரத்துக்கும் ஒரு பாதுகாப்பான பலமான எதிர்காலம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையே அவரிடம் இருந்தது. 1963 சிங்கப்பூர் மலேசிய கூட்டமைப்பில் இணைந்தது. ஆனால் அரசியல், பொருளாதார மற்றும் இன உறவுகள் தொடர்பான தீவிர முரண்பாடுகள் விரைவில் உருவாகின. இறுதியில் 1965 ஆகஸ்ட் 9 அன்று சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து பிரிந்து தனி நாடாகியது. சிங்கப்பூர் அரசின் அதிகாரப்பூர்வ சட்டமும் அந்நாளையே தனி இறையாண்மை கொண்ட குடியரசாக மாறி நாளாக பதிவு செய்கிறது. 1965 சிங்கப்பூர் இன்று நாம் அறிந்த உலக நகரமாக இருக்கவில்லை. சிறிய நிலப்பரப்பு, குறைந்த இயற்கை வளங்கள், குறைந்த அளவிலான உள்நாட்டு சந்தை, வேலைவாய்ப்பின்மை, வறுமை, குடிசை பகுதிகள், உணவு நெருக்கடி, இனப்பதட்டங்கள் இவற்றுடன் குடியிருக்க கூட அண்டை நாடான மலேசியா சார்ந்த நிலை இருந்தது. எனவே சிங்கப்பூர் தனியாக நிலைத்து நிற்குமா என்ற கேள்வி எழுவது இயல்பானதே. ஆனால் லீ குவான் யூவும் அவரது அணியினரும் சிங்கப்பூரின் மிகப்பெரிய வளம் அதன் நிலத்தடியில் இல்லை என்பதை புரிந்து கொண்டனர். அந்த வளம் மனிதவளமே இருந்தது. இயற்கை வளம் இல்லாத நாடு மனித வளத்தை வளமாக மாற்றவும் என்ற அடிப்படையில் சிங்கப்பூரின் புதிய அரசியல் பொருளாதார கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அதுவே அந்நாட்டின் மிகப்பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக அமைந்தது. இலங்கை ஒரு காலத்தில் சிங்கப்பூருக்கான முன்மாதிரியாக இருந்தது என்று கூறப்படுகிறது. இங்கு இலங்கையுடன் ஒப்பீடு மிகவும் முக்கியமானது. 1956 சிங்கப்பூர் அரசியலில் முக்கியத்துவம் பெற்ற லீ குவான் யூ இலங்கைக்கு விஜயம் செய்தார். அப்போது சிலோன் என அழைக்கப்பட்ட இலங்கை சிங்கப்பூரை விட மேம்பட்ட உள்கட்டமைப்பு, கல்வி, நிர்வாக அனுபவமிக்க வளங்களை கொண்ட ஒரு நாடாக அவருக்கு தோன்றியது. பின்னால் தனது நினைவு குறிப்புகள் சிலோன் பிரித்தானியாவின் மாதிரி கம்யூனிஸ்ட் நாடாக இருந்ததாகவும் சிங்கப்பூரை விட அதிக வளங்களும் சிறந்த உள்கட்டமைப்பும் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் லீ குவான் யூவின் பார்வையில் இலங்கையின் பின்னர் ஏற்பட்ட அரசியல் மற்றும் இன முரண்பாடுகள் மிகப்பெரிய எச்சரிக்கை பாடமாக மாறின. பெரும்பான்மை சிறுபான்மை உறவுகள், மொழிக் கொள்கை, அரசியல் போட்டி மற்றும் இன அடையாள அரசியல் ஆகியவை ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை எவ்வாறு பாதிக்க முடியும் என்பது இலங்கையின் அனுபவம் என உணர்த்தியது. இதிலிருந்து சிங்கப்பூர் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது. பொருளாதார வளர்ச்சிக்கு அரசியல் இனத்தன்மையும் சமூக ஒற்றுமையும் அவசியம். எனவே சிங்கப்பூர் இலங்கை போல் ஆக வேண்டும் என்ற ஆரம்பகால பார்வையிலிருந்து சிங்கப்பூர் தனது சொந்த மாதிரி உருவாக்க வேண்டும் புதிய பாதைக்கு லீ குவான் யூ நகர்ந்தார். 1965 சிங்கப்பூர் தனியான போது அதன் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அப்போது சிங்கப்பூரும் இருந்த ஆயுத படை என்பதை இல்லை எனலாம். எனவே புதிய நாட்டின் பாதுகாப்புக்காக உடனடியாக ராணுவ கட்டமைப்பு உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இங்கு இஸ்ரேலின் பங்கு முக்கியமாக குறிப்பிடத்தக்கதாகும். சிங்கப்பூர் பெரும் அலுவலகம் வெளியிட்ட உரையாண்டில் 1965 பிறகு இஸ்ரேல் சிங்கப்பூர் ஆயுதப்படை உருவாக்கிற்கு உதவியதாகவும் இஸ்ரேலின் ராணுவ ஆலோசகர் ரகசியமாக மெக்சிகன்ஸ் என்ற பெயர் சிங்கப்பூருக்கு வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களின் வழிகாட்டலில் சிங்கப்பூர் தனது தொழில்முறை ராணுவ அமைப்பை உருவாக்க தொடங்கியது. இதன் விளைவாக சிறிய நட்பை கொண்ட சிங்கப்பூர் தனது தேசிய பாதுகாப்பை மிகவும் தீவிரமாக அணுகும் நாடாக மாறியது. மீண்டும் உங்களுடன் வானிலைகள் சந்திக்கும் முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது.
வணக்கம். 30 ஆண்டுகளாக எவரெஸ்டில் உறைந்த கிரீன் பூட்ஸ் வீரரின் உடலை மீட்க தீவிர முயற்சி. எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சிக்கு அருகில் பனியில் கடந்த 30 ஆண்டுகளாக உறைந்த நிலையில் உள்ளதாக கூறப்படும் கிரீன் பூட்ஸ் என்று அறியப்படும் இந்திய மலையேறு வீரர் டோர்ஜே மோருப்பின் உடலை மீட்க இந்தியா தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளது. 1996 எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை அடைந்துவிட்டு இறங்கும் போது ஏற்பட்ட பனிப்புயலில் சிக்கி உயிரிழந்த இந்திய வீரர் டோர்ஜே மோருப்பின் பிரகாசமான பச்சை நிற மலையேற்ற பாதனைகளே பல ஆண்டுகளாக அந்த பாதையில் செல்பவர்களுக்கு ஒரு சோகமான அடையாள சின்னமாக இருந்து வந்துள்ளது. நீண்ட காலமாக இந்த பாதணி மற்றொரு வீரரான சேவாங் பால்ஜோருக்கு சொந்தமானது என்று கருதப்பட்டது. இருப்பினும் 1996 குறித்த சம்பவத்தில் தப்பியவர்களின் சாட்சியங்கள் மற்றும் ஆடை அமைப்புகளின் அடிப்படையில் இது மோருப்பின் உடையது என்று தற்போது அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் எவரெஸ்ட் சிகரத்தின் 8500 மீட்டர் உயரத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை மற்றும் எதிர்மறை 40 டிகிரி குளிர் நிலவும் இறப்பு மண்டலத்தில் இந்த மீட்பு பணி நடைபெறவுள்ளது. திபெத் பகுதியில் இந்த உடல் புதையுண்டுள்ளமையினால் உலங்கு வானூர்திகள் மூலம் எளிதில் மீட்கும் வசதிகள் அங்கே இல்லை. இதன் காரணமாக பனியில் உறைந்து கடினமான நிலையில் இருக்கும் உடலை சுமந்து இறங்குவதற்கு 10 முதல் 12 திறமையான மலையேறுபவர்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த மீட்பு பணிக்கு 40,000 முதல் $80,000 வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மரபணு பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு உடலை லடாக் பகுதிக்கு கொண்டு வந்து லே நகரில் உள்ள தியாகிகள் பூங்கா அருகில் இறுதிச் சடங்குகளை நடத்த குடும்பத்தினர் திட்டமிட்டுள்ளனர். அத்துடன் அந்த வரலாற்று சிறப்புமிக்க கிரீன் பூட்ஸ் பாதணிகளை தங்கள் குடும்ப நினைவாக பாதுகாக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன்.
நாட்டை பொறுத்தவரையே வங்காள மொழி கவிஞராக புகழ்பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய நினைவு தினம் இந்த வாரம் என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவுகளோடு உங்களை சந்திப்பவர் வைஷ்ணவி.
இந்தியாவின் மிகவும் மதிப்பு மிக்க சிந்தனையாளர்களின் ஒருவரான கலாச்சார முன்னோடியான ரவீந்திரநாத் தாகூரை நினைவு அன்னாரின் நினைவு தினம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஆகும். இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், ஓவியர், தத்துவ ஞானி மற்றும் கல்வியாளர் ஆவார். அவரது விரிவான சாதனைகள் தலைமுறைகளுக்கு உத்வேகம் அளித்துள்ளன. நவீன இந்திய அடையாளத்தில் அவர் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார். கலாச்சாரங்களுக்கு இடையிலான புரிதலை வளர்த்தார் மற்றும் அமைதி, மனித கண்ணியம் மற்றும் உலகளாவிய கல்வி போன்ற மதிப்புகளை ஆதரித்தார். தாகூர் கவிதை மற்றும் மெல்லிசையை இணைக்கும் ரவீந்திர சங்கீதம் என்று அழைக்கப்பட்ட கிட்டத்தட்ட 2000 பாடல்களை உருவாக்கினார். 1913 அவரது கவிதை தொகுப்பான கீதாஞ்சலி என்ற படைப்புக்காக நோபல் பரிசு வென்ற, ஆசியாவின் முதல் நோபல் பரிசுக்கான வெற்றி வாகை சூடப்பட்டவர் என்ற பெருமையை தட்டிச் சென்றவர். ஆங்கில அரசனான ஹிங் ஜார்ஜ் வி அவர்களினால் வீரத்திருமகன் என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பிரபலமான குருதேவ் என்று அழைக்கப்பட்டார். அவரது பிரபலமான இசைத்தட்டுக்கள் அனைத்தும் ரவீந்திர சங்கீதம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டன. இரு நாடுகளுக்கு தேசிய கீதங்களை எழுதிய உலகின் ஒரே கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார். இந்தியாவின் ஜனகனமென மற்றும் வங்க தேசத்தின் அமர் சோனர் பங்களா என்ற தேசிய கீதங்கள் இவர் இயற்றியவை. அதே சமயம் இலங்கையின் தேசிய கீதத்திலும் இவரது தாக்கம் தெரியும். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கல்கத்தாவில் ஒரு பணக்கார பிராமண குடும்பத்தில் May 7, 1861 பிறந்தார். அவர் தேவேந்திரநாத் மற்றும் சாரதா தம்பதியினருக்கு 9வது மகன். தாகூரின் ஆரம்ப கல்வி வீட்டிலே நடந்தது. 14 வயசில் சட்டம் படிக்க அவர் பிரிட்டனுக்கு சென்றார். ஆனால் பட்டம் பெறாமல் இந்தியாவிற்கு திரும்பினார். 60 வயது முதல் ஓவியம் வரைய தொடங்கினார். கவிதைகள், உரைநடைகள் அடங்கிய இவரது படைப்புகள் மொத்தம் 15 தொகுதிகள் வெளிவந்தன. உயிரியல், இயற்பியல், வானியல் குறித்து ஏராளமான கட்டுரைகளை எழுதியுள்ளார். 380 தலைப்புகள், 80 படைப்புகள், கவிதை, நாடகம், உரைநடை, இலக்கியம், நாவல், சிறுகதைகள், சுயசரிதை, விமர்சனங்கள், கட்டுரைகள் என்று 4.5 லட்சம் வரிகளுக்கு மேல் அவர் எழுதியது என்கின்றது ஒரு ஆய்வு. அவரது நாடகங்களுக்கு அவரே பாடல்களை எழுதியுள்ளார். சில நாடகங்களை அவரே நடித்து மிரித்தின்றார். அதில் குறிப்பிடத்தக்கது இரட்டரை அரசன் மற்றும் டாக்டர் எனும் நாடகங்கள். தாகூர் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர். அவரது பல படைப்புகள் ஆங்கில மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. தான் எழுதியவற்றை பிழை திருத்தம் செய்த போது வார்த்தைகளை அழிக்க நேர்ந்தால் அந்த வார்த்தையை பூ அல்லது இலை போன்ற சித்திரமாக ஆக்கிவிடும் பழக்கம் அவரிடம் இருந்தது. தாகூரும் காந்தியும் ஒரே தசாப்தத்தில் பிறந்தவர்கள். தாகூர் 1861 ஆண்டிலும் காந்தி 1869 ஆண்டிலும் பிறந்தனர். காந்திக்கு மகாத்மா என்று பெயர் வைத்தவர் தாகூர். காந்தி எப்போதும் தாகூரை குருதேவ் என்று அழைத்தார். பல விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகுந்த மரியாதையுடன் இருந்தனர். குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் நீண்ட காலம் நோயிற்றிருந்த பிறகு 1941 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7 தேதி இறை எய்தினர். நன்றி, வணக்கம்.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
இன்ப தமிழ்.